மக்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக தலைவர் கருணாநிதி இன்று தொடங்கியுள்ளது பற்றிய செய்தி.
ஒரு மாற்றம் தேவை, அந்த மாற்றத்தை கொண்டு வர அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். மாற்றம் என்றதும் ஏமாற்றத்தை கொண்டு வருகிறார்கள்.
பலர் இன்று அதிமுகவில் இணைந்துள்ள தகவல். இலங்கையின் வடக்கு கிழக்கு இணைப்பை முஸ்லிம்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்று தேசிய காங்கிரஸ் கூறியுள்ளவை.
வடமாக சபையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தீர்மானம் முஸ்லிம் சமூகத்தை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் ஈடுபடாமல் ஒருசரை பற்றி மகாவிர செய்தார்கள்.
இன்ன பிற செய்திகளும் பின்னர் நேயர் நேரமும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் திருநாவுக்கரசு விக்னராஜா மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஜெர்மனியின் ஹனோவர் நகரிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்ற அமெரிக்க ஐரோப்பிய வர்த்தக உடன்படிக்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றனர். டிடிப் எனப்படுகின்ற இந்த உடன்பாடு சுற்றுப்புறச் சூழல் மற்றும் அந்தரங்கம் குறித்த ஐரோப்பிய தராதரங்களை குறைக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகளும் தொழில்துறை வர்த்தக தலைவர்களும் இந்த உடன்பாடு வர்த்தகம், வேலைவாய்ப்பு என்றவற்றை பாதுகாப்பதோடு அவற்றை வளர்ப்பதற்கும் உதவும் என்கின்றார்கள். அதிபர் ஒபாமா பதவியில் இருக்கின்ற போது இந்த உடன்பாடு கைச்சாத்திடப்படாவிட்டால் பிறகு அதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஒபாமா ஞாயிறு ஹனோவர் செல்கின்றார்.
துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள முகாம் ஒன்றில் உள்ள அகதிகளை நேரில் சென்று அவர்களின் நிலைமைகளை ஆராய்ந்து வருகிறார் ஜெர்மன் ஆட்சித் தலைவி ஏங்கலா மெர்க்கல். மெர்க்கல் அம்மையாருடன் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் டஸ்க் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோரும் சென்றுள்ளனர். குடியேறிகள் நெருக்கடியை கையாள்வதற்கு துருக்கியுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் சர்ச்சைக்குரிய ஒப்பந்தத்தையும் அவர்கள் ஊக்குவிக்க உள்ளனர்.
தென் சூடானிய போராளி தலைவரான ரேக் மஷார் ஐக்கிய அரசு ஒன்றை அமைக்கும் நோக்கிலே தான் தலைநகர் ஜூபாவுக்கு திரும்பப் போவதாக தெரிவித்திருந்தார். அதன்படி அவர் எத்தியோப்பியாவிலிருந்து விமானம் ஏறுவதற்கும் தயாராக இருந்தார். ஆனால் அவருடன் எத்தனை படையினர் வரலாம், எவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வரலாம் என்ற இழுபறியில் அவருடைய பயணம் தாமதமாகி வருகிறது.
தென்கொரியாவின் கிழக்கு கரையோரத்திற்கு அப்பால் வைத்து வடகொரியா நீர்மூழ்கி கப்பல் ஒன்றிலிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஒன்று ஏவியதாக தெரிகிறது என தென்கொரியா தெரிவிக்கிறது. இது உண்மையென்றால் அது வடகொரியா தமது ஆயுத திட்டத்தில் ஒருபடி முன்னேறியுள்ளதையே குறிக்கும். இதனையொத்த ஏவுகணையை தாம் கடந்த டிசம்பரில் சோதித்ததாக வடகொரியா தெரிவித்திருந்தது. ஆனாலும் அது வெற்றியளித்ததா என்பது குறித்து அவதானிகளிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன.
பங்களாதேஷின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற ராஷாஹி பல்கலைக்கழகத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய பேராசிரியர் ஒருவர் கொல்லப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றார்கள். ரிசாவுல் கரீம் சிட்டிக் என்கின்ற ஆங்கில பேராசிரியர் வேலைக்கு போய்கிட்டிருந்த சமயத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படுகின்றவர்களால் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலையை தாங்களே செய்திருப்பதாக இஸ்லாமிய குடியரசு எனப்படுகின்ற ஐஎஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் வங்கதேசத்தில் ஐஎஸ் என்கின்ற அமைப்பே கிடையாது என்று வங்கதேச அரசு கூறியிருக்கிறது.
நியூயார்க்கில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் ஐபோன் ஒன்றை அன்லாக் செய்வதற்கு உதவுமாறு ஆப்பிள் நிறுவனத்தை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வந்த அமெரிக்க அதிகாரிகள் அந்த வழக்கை கைவிட்டுள்ளனர். அந்த ஐபோனை திறப்பதற்கு தேவையான ரகசிய குறியீட்டை சிலர் கொடுத்து உதவியதை அடுத்து ஆப்பிள் நிறுவனத்தின் உதவி அது தொடர்பில் இனிமேல் தேவையில்லை என அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. கலிபோர்னியா சான் பெர்னாண்டினோவில் கடந்த டிசம்பரில் 14 பேரை கொலை செய்த துப்பாக்கிதாரி ஒருவரின் ஐபோனை அன்லாக் செய்ய மாறு ஆப்பிள் நிறுவனத்தை சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருந்த அமெரிக்க உளவுத்துறையினர் கடந்த மாதம் அதனை கைவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கில் முதலாவதாக தமிழக செய்தி. தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது. திமுக தலைவர் கருணாநிதி இன்று தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். நமது செய்தியாளர் முரளிதரன் தரும் கூடுதல் விவரங்கள்.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக தலைவர் கருணாநிதி இன்று துவங்கியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, திமுக வரும் தேர்தலில் பெரும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை தமிழக அரசு சரியாக கையாளவில்லை என்று குற்றம் சாட்டினார்.
ஆயிரக்கணக்கானவர்கள் கடந்த புயல் வெள்ளத்தின் போது தமிழ்நாட்டிலே இந்த அளவுக்கு பணியாற்றாக பார்த்தார்கள். ஆனால் நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை.
கருணாநிதி வரும் தேர்தலில் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார்.
ஒரு மாற்றம் தேவை, அந்த மாற்றத்தை கொண்டு வர அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். மாற்றம் என்றதும் ஏமாற்றத்தை கொண்டு வருகிறார்கள்.
இன்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் சென்னையைச் சேர்ந்த திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் பங்கேற்றனர். சைதாப்பேட்டை பொதுக்கூட்டத்திற்கு பிறகு மரக்காணம், புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் கருணாநிதி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். திங்கட்கிழமையன்று திருவாரூரில் வேட்புமனு தாக்கல் செய்யும் கருணாநிதி 28ஆம் தேதி வரை தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன் பிறகு மே 1ஆம் தேதியன்று பிரச்சாரத்தை மீண்டும் துவங்கும் கருணாநிதி மே 14ஆம் தேதி வரை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்.
இதனிடையே முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ்ஆர் பாலசுப்பிரமணியம் உட்பட பலர் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளது குறித்து மீண்டும் முரளிதரன்.
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான எஸ்ஆர் பாலசுப்பிரமணியம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். அவரோடு அக்கட்சியின் சில மாவட்ட தலைவர்களும் அதிமுகவில் சேர்ந்தனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து ஜி கே வாசன் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துவங்கப்பட்டதிலிருந்து அக்கட்சியில் இருந்து வந்த எஸ் ஆர் பாலசுப்பிரமணியம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் கூட்டணி அமைத்ததில் அதிருப்தியுடன் இருந்து வந்தார். இந்த நிலையில் அவர் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளார். அதேபோல திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் என் செல்வராஜ் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை சந்தித்து அக்கட்சியில் இணைந்துள்ளார். மதுரையிலிருந்து செயல்பட்டு வரும் சைவ மடமான மதுரை ஆதீனத்தின் மடாதிபதியான அருணகிரி அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை தங்கள் வேட்பாளர் பட்டியலில் சில மாற்றங்களை செய்துள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சி குமாரபாளையம், சிவகாசி ஆகிய தொகுதிகளுக்கான தங்கள் வேட்பாளர்களை மாற்றியுள்ளது. அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மானாமதுரை தொகுதியிலும் வானூர் தொகுதியிலும் தனது வேட்பாளர்களை மாற்றியுள்ளது. வானூர் தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி பல்வேறு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். சனிக்கிழமையன்று தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி 4 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் 5 காவல்துறை கண்காணிப்பாளர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கையில் புதிய அரசியல் சாசனம் ஒன்றை எழுதும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருகின்றன. அந்த அரசியல் சாசனம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து பல் தரப்பினர் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அவ்வகையில் தமிழ் மக்கள் பேரவையும் இன்று தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளது குறித்து நமது வடமாகாண செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் வடமாகாண சபை தனது வரைவு ஒன்றை முன்வைத்துள்ள அதேவேளை முதன்முறையாக தமிழ் மக்களின் பங்களிப்போடு தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்டுள்ள வரைவு இறுதியாக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் உள்ள விசேட அம்சங்கள் என்ன என அந்த பேரவையின் இணை பேச்சாளராகிய சட்டத்தரணி வி புவிதரன் அவரிடம் கேட்டேன்.
இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழ் தரப்புக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று அதிலே சில அடிப்படை விடயங்கள் எட்டப்பட வேண்டும் என கூறியிருக்கின்றோம். தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு இணைந்த சுயநிர்ணய உரிமையை உடையவர்கள் என்ற அடிப்படையிலே சமஷ்டி அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என எங்களுடைய வரைவு வலியுறுத்தி நிற்கின்றது.
தென்னிலங்கையை பொறுத்த மட்டும் வடகிழக்கு இணைப்பும் சுயநிர்ணய உரிமையும் சமஷ்டி முறையும் தனிநாட்டை உருவாக்குவதற்கான விடயங்கள் என்று ஒரு தீவிர பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
இப்பொழுது அனைத்து தமிழர் தரப்புகளும் தனிநாட்டு கோரிக்கை என்பதனை கைவிட்டு சமஷ்டி என்ற அடிப்படையில் இறங்கி வருகின்ற போது தமிழ் மக்களால் முன்வைக்கப்படுகின்ற தீர்வுகள் அனைத்துமே பிரிவினைக்கானது என்று கூறிக்கொண்டிருப்பது உண்மையில் சிங்கள தரப்பு தன்னுடைய விட்டுக்கொடா தன்மையையும் நெகிழ்ச்சியற்ற தன்மையையும் காட்டுகின்றது. சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வானது இந்த உலகத்திலே எந்த இடத்திலும் பிரிவினைக்கு வித்திட்டதாக உதாரணங்கள் எதுவுமே காட்டப்பட முடியாது. அரசியல் கட்சி பேதங்களை கடந்து தமிழ் மக்கள் பேரவையால் இந்த வரைவானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இருக்கின்ற எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் எங்களுடையது என தனித்து உரிமை கோரவில்லை. தமிழ் மக்களுக்கு உடையதாக எடுத்துக்கொண்டு யாரும் இதனை மேம்படுத்துவதற்கோ அல்லது இதனை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம்
என்றார் சட்டத்தரணி புவிதரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் வடக்கு கிழக்கு இணைப்பை தமிழ் தரப்பு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றார்கள். நேற்று வடமாகாண சபையும் இன்று தமிழ் மக்கள் பேரவையும் முன்வைத்துள்ள பிரேரணைகளில் வடக்கு கிழக்கு இணைப்பு அவசியம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த இணைப்பை முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இன்று ஒரு முஸ்லீம் கட்சியான தேசிய காங்கிரசின் பேரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் உதுமா லப்பை அவர்களுடன் பேசினார் நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்துடன் இணைக்கப்படக்கூடாது. ஏதாவது சந்தர்ப்பத்தில் அரசி வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பதற்கு உடன்படுமாயின் அச்சந்தர்ப்பத்தில் சம அந்தஸ்துள்ள தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு மாகாணமும் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு மாகாணமும் அமையப்பெறும் விதத்தில் மாகாணங்களின் எல்லைகள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும்.
இலங்கையில் முஸ்லிம்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக மத ரீதியான பிரச்சனைகள், கல்வி, வேலைவாய்ப்பு. அப்படி இருந்தும் வடக்கு கிழக்கு இணைப்பு விடயத்தில் மட்டும்தான் முஸ்லிம் அரசியல் தலைமைகள் முன்னிலைப்படுத்தி செயல்படுவதாக ஒரு சாரார் கூறுகின்றார்கள்.
முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான கடும் போக்காளர்கள் இனவாதிகளினால் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக முஸ்லிம் தலைமைகள் பேசாமல் இல்லை. அதே நேரம் வடகிழக்கு மாகாணம் முஸ்லிம்களுக்கும் தாயகம் என்பதை நமது தமிழ் தலைமைகள் மறந்து அண்மை காலமான அவருடைய செயற்பாடுகள் தான் பிரதானமான காரணமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இரவோடு இரவாக வடகிழக்கு மாகாணம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினால் இணைக்கப்பட்டதினால் அப்போதிருந்த வடகிழக்கு மாகாணத்துடைய நிர்வாகம் குறிப்பாக முஸ்லிம் மக்கள் மீதிலே காட்டிய பாகுபாடு அதனால் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்களை முஸ்லிம் சமூகம் இப்போதும் உணர்ந்து கொண்டிருக்கிறது.
வடக்கு கிழக்கு இணைந்த அதிகார பரவலாக்களில் முஸ்லிம்களுக்குரிய அதிகாரம் அல்லது உரிமைகளை தமிழ் தரப்புடன் பேசி ஒரு இணக்கப்பாட்டின் மூலம் பெற முடியாது என்று கருதுகின்றீர்களா?
சமூகம் தமிழ் சமூகமும் ஒன்றாக இருந்து அதிகாரங்களை பெறுவதற்கு இணைந்து செய்யப்பட வேண்டும். அதிலே உடன்படுகிறோம். இப்போது வடமாகாண சபையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தீர்மானம் முஸ்லிம் சமூகத்தை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் ஈடுபடாமல் ஒருசரை பட்சமாக அவர் செய்தார்கள். தமிழ் மொழி மாகாண சபை ஒன்றும் முஸ்லிம்களுக்கு மலைய மாநிலத்திலே வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு தனி அலகு சம்பந்தமாக சொல்லியிருப்பது எங்களுக்கு வேதனையா இருக்கு. நாங்கள் நாட்டிலே பூர்வீகமாக வாழ்கின்ற ஒரு இனம். எனவே எங்களுடைய இனத்தை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே எல்லோரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்ப்போம்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார், அடுத்து நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா.
ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டத்தில் மேலும் இருவர் மரணம் என்ற செய்தி குறித்து எழுதும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், இது தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையின் கையால் ஆகாதனத்தை காட்டுகிறது. சரக்கு வாகனத்தில் ஆட்களை ஏற்றி வருவதை காவல்துறை தடுத்து நிறுத்தவில்லை. தேர்தல் ஆணையம் தன் கட்டுப்பாட்டை ஜெயலலிதா தவிர ஏனையோருக்குத்தான் விதித்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல். கோழி பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் 200 ரூபாய் பணத்துக்கும் ஆசைப்பட்டு போனால் இதுவும் நடக்கும், இதுக்கு மேலும் நடக்கும் என்கிறார்.
மேற்குவங்க தேர்தல் வாக்குப்பதிவு குறித்து செய்தி பற்றி எழுதும் பெரிய வளையம் ரவிச்சந்திரன், இதில் மேற்கு வங்கத்தில் 2ம் கட்ட தேர்தல் வன்முறை நடந்ததாக இந்திய ஊடகங்கள் எந்த சம்பவத்தையும் கூறவில்லை, ஆனால் பிபிசி தமிழோசை வானொலியில் மட்டுமே கேட்டேன் என்கிறார்.
சோப்பு தயாரிப்பாளர்கள் மிருகங்கள் மீது சோதனைகள் நடத்துவதற்கு தடை விதிப்பு என்ற செய்தி குறித்து எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின், பீட்டா என்ற பிராணிகள் நல வாரியத்தின் துணைத் தலைவர் சின்னி கிருஷ்ணா அவர்கள் கூறுகையில், எங்கள் தொண்டு நிலை அமைப்பிற்கு மனிதர்களும் முக்கியம், பிராணிகளும் முக்கியம், மனித மேம்பாட்டிற்காக பிராணிகளை புறந்தள்ள முடியாது என்று சொன்னது சரிதான் என்கிறார்.
பில்லி சூன்யம் குறித்த செய்தி பற்றி எழுதும் பெங்களூர் நேயர் முருகதாஸ் கண்ணன், நவீன அறிவியலின் அறிவு கெட்டாத பல விடயங்களில் பில்லி சூன்யமும் ஒன்று. நல்ல நோக்கத்துக்காக நம் சித்தர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்த கலை இன்று சுயநலமைகளால் மோசமான முறையில் பிரயோகம் செய்யப்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை என்கிறார்.
எக்வடோர் நாட்டில் பூகம்ப அழிவு குறித்த செய்தி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், மனிதன் இயற்கைக்கு எதிராக செய்து வரும் அராஜக போக்கால் இயற்கை பெரும் அதிருப்திக்கு உள்ளாகி இருப்பதை அறிய முடிகிறது. மனிதர்களாகிய நாம் சூழலுக்கு தக்கவாறு தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மரங்களை வளர்ப்பது, பொது வாகனங்களை பயன்படுத்துவது, வாங்கிய பொருளை முழுமையாக பயன்படுத்துவது, பிளாஸ்டிக் பைகளை குறைத்து துணி பைகளை பயன்படுத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இல்லையெல் ஜல்லி நசுக்கும் இயந்திரத்தில் சிக்கிய ஜல்லி கல்லாய் இயற்கையால் நசுக்கப்படுவோம் என்கிறார்.
பிரிட்டனின் அரசி 2ம் எலிசபெத்தின் 90வது பிறந்தநாள் பற்றிய செய்தி குறித்து எழுதும் வரதராஜன் பேட்டை நேயர் அலெக்சாண்டர், கோஹினூர் வைரம் குறித்த சர்ச்சையையும் நினைவு கூர்ந்து, இந்த பிரச்சனைக்கு எளிதான தீர்வு என்பது அரசி எலிசபெத்தே அந்த வைரத்தை திரும்ப தந்துவிடுவதுதான் என்கிறார்.
கருப்பாக இருந்ததால் கூடுதல் வரதட்சணை கேட்ட மணமகனை நிராகரித்த பெண் குறித்த செய்தி பற்றி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் டென்னிசன் சான், கருப்பு என்று சொல்வது ஒரு நிறம், எத்தனை வர்ணம் உள்ளது என்ற கேள்வி பரீட்சையில் வந்தால் கருப்பை எழுதாமல் விட்டால் பாசா ஃபெயிலா? வெள்ளை ஒன்றுதான் இந்த உலகம் என்றால் மனிதன் இந்த பூமியில் வாழ முடியாது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் நேயர் ரமேஷ் சப்னி, வரதட்சணை அதிகம் கொடுத்தாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டி வந்திருக்கும். தப்பித்தவரி பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அதே கதிதான், அதற்கும் வேறாக கேட்பார்கள். இந்தியனை நினைத்தாலே பெருமையாக இருக்கிறது என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரத்துடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.